வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது அதிகாலை .com.
கண்களை வைக்காதீர்கள் சித்திரம் வாங்குவதற்கு என்ற உயிர் கருத்தை நாட்டு மக்கள் உள்ளங்களிலே பதிய வைக்கின்ற அரும்பெரும் முயற்சியாக 123 இந்தியாவே அதனை நோக்கி ஓடாதே, அதில் கையெழுத்து இடுவதற்கு தொடங்காதே, நில், மேலும் ஒரு அடி எடுத்து வைக்காதே என்று எச்சரிக்கை செய்கின்ற, அதனால் விளையப் போகின்ற அபாயத்தை அறிவிக்கின்ற ஒரு அரிய நூலை படைத்திருக்கின்ற என்னுடைய ஆறுயிர் சகோதர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செயலாளர், மக்கள் நலன் காக்க உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தொடர்ந்து வழக்குகளால் போராடி வருகிற கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தீட்டியிருக்கக்கூடிய இந்த நூலினை, அவருடைய முதல் பணியினை பெற்றுக்கொண்டு எளிய சொற்களால் அனைவருடைய இதயங்களையும் ஆக்கிரமித்து அமர்ந்திருக்கின்ற பொது உடைமை இயக்கத்தின் தியாக தழும்பேறிய மூத்த தலைவர்களில் ஒருவரும், தெற்கு சீவியனுடைய பெருமையை என்றைக்கும் நிலைநாட்டி வருகின்றவருமான பெருமதிப்புக்குரிய அண்ணன் நல்லகண்ணன் அவர்களே, ஆய்ந்து தொகைந்து ஆழ்ந்து சிந்தித்து இந்த ஒப்பந்தத்தினாலே ஏற்பட போகின்ற விபரீதங்களை அருமையாக ஆணித்தரமான கருத்துக்களோடு இந்த மன்றத்திலே வைத்து அமர்ந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய நண்பர் மாலன் அவர்களே, பற்றி எரிந்த தழல் நெருப்பிலே வெண்மணியிலே பலியான உயிர்களையும், குழந்தையில் தீர் எழுந்த தழலுக்கு உயிர் பலியான பச்சிரல் குழந்தைகளையும் குறும்படங்களாக தயாரித்து முற்போக்கு பாதையிலே தடம் பதித்து வருகின்ற மதிப்புக்குரிய நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, தாவி வரும் குற்றால அருவியினுடைய வீச்சினைத்தனுடைய சொற்களிலே தருகின்ற ஆக்கலாளர், மறுபலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 8 திசைகளுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கின்ற ஏவிகணையாக நான் மதிக்கும் கொள்கை விளக்க செயலாளர் எனது ஆளுமையில் இளவர் நாங்கில் சம்பந்தப்படுகிறே, மதுரமான தமிழில் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் தொகுத்து வழங்கிய அருமை தங்கை கவிஞர் வெண்ணிலா அவர்களே, ஆண்டறிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களே, இனிய நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, வணக்கம். ஏழைகளின் திம்மல்கள் கவனிக்கப்படுவதில்லை, சர்வாதிகாரத்தினுடைய ஒவ்வொரு வட்டத்திலும் இருக்கின்ற ஜந்துக்கள் வாட்டி வதைக்கின்றன என்று ஆரிவர் கோல்ட்ஸ்மித் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்களையும், தான் படைத்திருக்கின்ற நூலின் ஒரு அத்தியாயத்தினுடைய முகப்பிலே வைத்திருக்கின்ற அருமை சகோதரர் வழக்கறிஞர் கேஎஸ்ஆர் அவர்கள், காலத்துக்கு தேவையான, மனித சமுதாயத்துக்கு தேவையான, தமிழகத்துக்கு தேவையான, ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாக்க தேவையான, துயருற்ற மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தேவையான கருத்துக்களை நூல்களாக தொடர்ந்து வழங்கி வருகிறார். எங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னவென்றால், யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்னாலும் அவன் தன் பிறந்த ஊரையும் பதிப்பிடுத்தான் பெயரை சொன்னானே என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படித்தான் பூங்குன்றன் கணியன் பூங்குன்றன் பிறந்த மண்ணை எல்லோரும் நேசிக்கக்கூடியவர்கள் தான். தாயகமாம் தமிழகத்தை நாங்கள் உயிரினும் வேளாக கருதினாலும் பிறந்து தமிழ்ந்து ஓடி விளையாடிய மண்ணைத்தானே ஒரு பக்கத்திலே மறக்க முடியாமல் 10 வாரம் வயிற்றிலே சுமந்த தாயை நினைப்பதை போல அந்த பூமியை நினைக்கிறோம். அதை போல வீரம் தெரிந்த வரலாற்றுக்குரிய தென்னாட்டிலே தெற்கு சிமையிலே பொதிகையை நினைவூட்டி துள்ளி குதித்து தாவி பாய்கின்ற அருவியையும் தமிழ்ந்து வருகின்ற தென்னலையும் சுமந்து நிற்கின்ற பொதிகையை நினைவூட்டி மற்றாத ஜீவ நதியாக பாய்ந்தோடி கொண்டிருக்கக்கூடிய தாமிரபரணியை நினைவூட்டி உயிர் தன்மை நிறைந்திருக்கக்கூடிய அந்த கரிசல் மண்ணை நினைவூட்டி புதிகை பொருளை கரிசல் என்ற அமைப்பினுடைய சார்பிலே கதை சொல்லி இதழினுடைய இணையாசிரியரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைநகர் சென்னையில் அரிய பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். எழுத்துலகம் போட்டுகின்ற கீராவுக்கு விழா எடுத்தார். நிகழ வைக்கும் நெல்லை என்று நிபுணத்திருக்கின்ற நெல்லையை நூலாக தந்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்னேறையதான இந்த தமிழகத்தினுடைய எல்லைகள் வகுக்கப்பட்டு பல பகுதிகளை பறிமுடித்திருக்கிறோம் என்பதை நினைவூட்டும் கருத்திலே நவம்பர் திங்களில் 50 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னாலே நடத்த வேண்டியவர்கள் மறந்து போனாலும் ராதாகிருஷ்ணன் அந்த விழாவை இந்த தலைநகரத்திலே நடத்தினார். அப்படி எண்ணற்ற பணிகளை அவர் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டே வருகிறார். ரசிகமணி டி கே சிக்கும் விழா எடுத்தார். மகாகவிஞன் பாரதியின் பெருமையை நிலைநாட்ட இந்த நகரத்தில் இதே இடத்திலேயே விழா எடுத்தார். அரசியல் எல்லைகளை கடந்து ஒரு தொலைநோக்கோடு இந்த பணிகளை செய்து வருகிற வேளையில் இந்த நாள் எனக்கு மிக மிக மகிழ்ச்சிக்குரியது. காரணம், அண்ணன் நல்லகண் அவர்கள் இந்த விழாவிலே வந்து உரையாற்றி இருக்கிறார்கள். தியாக வாழ்வு மேற்கொண்டவர், பிரிட்டிஷ்காரர் ஆட்சியிலே தேடப்பட்டவர், தலைமறைவு வாழ்க்கை நடத்தியவர், கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட போது அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை நடத்தியவர், ஒரு ஈரம் தெரிந்த மரபிலே பிறந்திருந்தாலும் அந்த வாலிப வயதில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு அவருடைய முகம் தீயினால் கழுக்கப்பட்டதன் விளைவாகவே வளர்க்கப்பட்ட அந்த கட்டபொம்மனுடைய மீசையை போன்ற நல்ல அடர்த்தியான மீசையை அன்றைக்கே வேண்டாம் என்று விடுவதற்கு கூட ஒரு காரணம் இருந்திருக்கிறது. பல ஆண்டுகள் சிறையிலே வாடியவர், 30 மாதங்களுக்கு பிறகு அவரும் நானும் ஒரு மேடையிலே சந்திக்கிறோம். அவர்கள் அளவற்ற அன்பு வைத்திருப்பவன், மதிப்பு வைத்திருக்கிறவன். கூட்டணிகளிலே விலகி இருந்த காலங்களிலும் அரசியல் ரீதியாக கலந்து செல்ல முடியாத காலங்களிலும் கூட மயிலாடுதுறையிலே இடுபெயர் விட்டு திருமணத்துக்கு கூட அவர் இயக்கத்துக்கோடு இருந்தாலும் அண்ணனும் நானுமாக இருந்த அந்த திருமணத்தை நடத்தி வைத்தோம். ஆகவேதான் அப்படிப்பட்ட பாராட்டுக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் நல்லகண் அவர்களை 30 மாதங்களுக்கு முன்னர் காமராஜர் அரங்கத்தில் அவர்களது 80வது பிறந்தநாள் விழாவிலே வாழ்த்தியதற்கு பிறகு இன்றைக்கு ஒரே வேளையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவருடைய கேஎஸ்ஆர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை போலவே பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய ஆதரவாளராக, எழுத்தாளராக, முற்போக்கு எழுத்தாளராக, கலைத்துறையிலே பணியாற்றுகிறவராக இருக்கக்கூடிய அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த 2 இயக்கங்களுக்கும் நான் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வருமணத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நூல்கள் விவாதிக்கப்பட வேண்டும். நான் ஏதோ சம்பிரதாயத்துக்காக வந்து சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்ற ஒளிபரப்பிற்கு முன்னால் நான் நிற்கவில்லை. இந்த நூலை பற்றி தெளிவுபடுத்தி நன்றாக சொன்னார்கள். நம்முடைய மாறன் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நல்லண்ணன் அவர்கள் பேசினார்கள். சம்பத் அவர்கள் பேசினார்கள். இப்படிப்பட்ட வார வேலைகள் இந்த நாட்டிலே பல இடங்களில் நடக்க வேண்டும். இது தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்துகிற கூட்டம் அல்ல, ஓட்டுகள் சேகரிப்பதற்கு வரவேற்கிற முயற்சி அல்ல, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு, நம்முடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு, இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு இந்த நூலினுடைய கருத்துக்கள் வாதிக்கப்பட வேண்டும். நாடக முட்டுக்கட்ட வாதங்கள் நடைபெற வேண்டும். ஆகவேதான் இந்தியாவை ஓடாதீர்கள் 123 என்று இந்த நூலுக்கு தலைப்பு சூட்டியிருக்கிறார். அமெரிக்காவும் இந்தியாவும் இது குறித்து ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராகி 2005 ஜூலை திங்கள் 18 அமெரிக்க நாட்டினுடைய தலைநகர் வாஷிங்டனில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அவர்களும் போட இருக்கிற ஒப்பந்தத்துக்கு முன்னோக்கமாக ஒரு உடன்பாடு செய்து கொண்டார்கள். அந்த உடன்பாடு செய்து கொண்டதற்கு பிறகு இந்திய நாட்டு பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவினுடைய அணு சக்தியுடைய ஆராய்ச்சிகளுக்கும் அணுசக்தியை பயன்படுத்துகிற திட்டங்களுக்கும் எல்லா விதத்திலும் பயனளிக்கின்ற ஒரு உடன்பாடு, நமக்கு தேவையான யுரேனியத்தை அமெரிக்கா வழங்கும், நம் ஆராய்ச்சிகளுக்கு அது பெரும் துணையாக இருக்கும், நம்முடைய இறையாண்மைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று 2005 ஜூலை 18 அமெரிக்காவிலே இந்த உடன்பாட்டுக்கு அவர் இசைந்து விட்டு வந்து நாட்டுக்கு சொன்னார். அவர்கள் ஒளிந்து கிடக்கக்கூடிய அபாயத்தை உணர்ந்து நாட்டிலே பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டமைப்பு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அச்சாணியாக அல்லது அடித்தளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்புக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த எதிர்ப்பு காரணமாக நாங்கள் இந்த உடன்பாட்டை இப்பொழுது நாங்கள் உடன்பாட்டிலே ஆபத்து இல்லை, பாதுகாப்புகள் இருக்கின்றன, உட்கார்ந்து பேசுவோம் என்று இடதுசாரிகளை அழைக்கிறார்கள். ஆனால் உங்களது ஒப்பந்தத்திலே நீங்கள் கையெழுத்திடுவீர்களானால் அதற்கு பிறகு ஏற்படுகிற விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, இந்த அரசு நீடிக்காது என்று இந்த அரசுக்கு தருகிற ஆதரவை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பிரகாஷ் காரத் அவர்களும் பொலிட்பியோ உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் பரதன் அவர்கள் எச்சரிக்கலாம், இடதுசாரிகள் எதிர்க்கின்ற விதத்தில் எந்த ஆபத்தும் இல்லை, இது பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று நாட்களை கடத்திக் கொண்டே எப்படியாவது ஒப்பந்தம் போட்டுவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே டாக்டர் மன்மோகன் சிங் அரசினுடைய தீவிர முயற்சி இருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் அனைவருக்கும் உண்டு. அதை தடுக்கிற இடத்திலே என்னுடைய அன்புக்குரிய பொது உடைமை இயக்கங்களே நீங்கள் இருக்கிறீர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. நீங்கள் இதுவரை அரங்க அதை அடைபோட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறீர்கள். வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது சொல்கிறேன், எனக்கு இதில் வேறு என்ன நோக்கமும் கிடையாது, வேறு குறுகிய நோக்கம் எதுவும் எங்களுக்கு கிடையாது இல்லை. நாட்டின் நலன்கள், இந்த நாட்டின் பிரதேச முறையிலே சொல்லுகிறேன், நீங்கள் இதுவரை எடுத்திருக்கிற நிலைப்பாடு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் திட்டவட்டமாக சொல்லுங்கள் மன்மோகன்சிங்காருக்கு. அந்த நிலைப்பாட்டு ஏனென்றால் எப்படியாவது நாங்கள் இந்த செயற்காட்டை பற்றி பேசுகிறோம் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். நாட்களை அப்படியே நகர்த்தி கொண்டே சென்று தேர்தல் காலகட்டத்துக்கு தற்கு முன்னதாக கையெழுத்து போட்டுவிட்டு அதற்கு பிறகு அரசு அதனால் ஆபத்து வந்துவிடுவதற்கு வாய்ப்பில்லை, தேர்தலை சந்திக்கத்தானே வேண்டும் என்று கையெழுத்து போடுகிற ஒரு அபாயம் இருப்பதாக நான் கருதுகிறேன். எனவே அப்படி கையெழுத்திடுவானால் இந்த அரசு உடனடியாக தூக்கி எறியப்படும். நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவது மட்டுமல்ல, இந்த தோதத்தை செய்ததற்கு பிறகு எக்காரணத்தை முன்னிட்டு வருகிற காரணங்கள் உங்களுக்கு ஆதரவு விட மாட்டோம் என்று தெரியும். இதுல எங்களுக்கு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது, வருமான திமுக கிடையாது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இதை வைத்துக் கொண்டு வைப்போ ஏதோ வரவிருக்கிறாரோ என்று நாளைக்கு ஆண்டியை போட்டியில் எழுதி கொண்டிருப்பார். அதுக்கெல்லாம் அவங்க இடம் கிடையாது. நான் வந்து திறந்த மனதோடு இங்கே பேசுகிறேன். நீங்கள் கையெழுத்து இருவதற்கு முயற்சித்தால் அரசு கவிழும், விடுத்தால் சப்போம். நான் சொல்லிட்டார் இதனுடைய விளைவாக இப்படக்கூடிய ஒரு துரோகத்தை இந்த நாட்டினுடைய இறையாண்மையை நீங்கள் அடமான வைத்து எதிர்காலத்தையே கேள்விக்குரிய ஆட்சியிருக்கிறார். பெரும் கேள்வி நீங்கள் செய்துவிடுவீர்களானால் இதற்கு பிறகு எங்கள் ஆதரவு எல்லையும் உங்களுக்கு வராது. தேர்தலுக்கு பின்னால் ஒருவேளை பேசி ஒரு ஆதரவை பெற்றுக் கொள்ளலாம் நினைக்காத அளவுக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வாருங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் ஜூலை 18 ஒப்பந்தம் பட்டுவிட்டு வந்து இங்கே பேசினான். 2005 இதற்கு பிறகு வார பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. 2005 இவர் சொன்னதைப் போல இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கையை இந்தியா அப்படியே பின்பற்ற வேண்டும். நாம் வெளியுறவு கொள்கையை தீர்மானிப்பது வாஷிங்டனா? யார் தீர்மானிப்பது? நம்முடைய பாதிப்பாதிக்க அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானதன் விளைவாகத்தான் அருமை தோழர்களே 2005 செப்டம்பர் திங்கள் 8 என்று டாம் நர்சாக் என்கின்ற அமெரிக்க செனட்டர் செனட் சபையில் அமெரிக்க நாட்டினுடைய மேற்சபையில் செனட் சபையில் ஒரு கேள்வி கேட்டான். இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? வியன்னாவிலே கூட போகிறதே இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி அமைப்பு, அந்த அணுசக்தி அமைப்பில் அமெரிக்காவின் கொள்கையை இந்தியா ஆதரிக்குமா என்று சனத்தில் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நிக்கோலஸ் பேன் அமெரிக்க அணுசக்தியுடைய அமைப்புக்கு தலைவராக இருக்கிறவர் பதில் சொன்னார். அந்த துறைக்கு வெளியுறவு விவகாரத்துறைக்கு தலைவராக அமைச்சராக இருக்கிற செயலாளராக இருக்கிற நிக்கோலஸ் பேன் பதில் சொன்னார், இந்தியா இந்தியா அமெரிக்காவினுடைய கொள்கையை அப்படியே பின்பற்றும் என்று சனத்தவையிலே சொன்னார். 8 செப்டம்பர் சொன்னார். 24 கூட்டம், அந்த கூட்டத்தில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை அமெரிக்க தயவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகள் கூட ஆதரிக்காத நிலையில் ஈரான் தன்னுடைய அணு உரைகளை திட்டங்கள் அனைத்தையும் ஐக்கிய நாடு சபையினுடைய பந்தோபஸ்து கவுன்சிலுடைய கண்காணிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீங்கான தீர்மானத்தை, ஈரான் தேசத்துக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரித்தது வெட்கக்கேடு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்ப செனட் சபையில அமெரிக்கா காரன் சொன்னதை அதை கேட்டுக்கொண்டு 24 கழித்து அதே வேண்டாவிலே அமெரிக்காவுக்கு ஆதரவாக கையெழுத்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டது இந்தியா. கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள், அன்றோடு நிற்கவில்லை. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி பாழாகி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன். இங்கே அருமையண்ணன் நண்பர்கள் சொன்னதை போல மத்திய கிழக்கிலே கல்ஃப் நாடுகளிலே பதட்டத்தை உருவாக்கியதையா, சதாம் ஹுசேனை தொடக்கத்தில் ஊக்குவித்ததையா, சதாம் ஹுசேனை சண்டைக்கு தயார்படுத்தியதையா, அவன் கடன்களை வலுப்படுத்தியதையா,
ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஈராக்கு ஈரானுக்கும் மோதலை உருவாக்கி ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்ததா அமெரிக்கா? ஈராக்கு எதிராக ஈரானை கொண்டு போய் களத்தில் நிறுத்தியது அமெரிக்கா. சதாம் ஹுசேனை தொடக்கத்தில் ஊக்கப்படுத்தியது அமெரிக்கா. ஈரானை தயார்படுத்தியது அமெரிக்கா. வளைகுடாவிலே லட்சக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியது அமெரிக்கா. 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஈராக்கிலே அமெரிக்காவில். 5 லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். 10 லட்சம் பேர் சாவுக்கு காரணமான அமெரிக்கா. பேரறிவு ஆயுதங்களில் இருக்கின்ற வெபன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்கிறது என்று சொல்லும் போது சதாம் ஹுசேன் சொன்னார், அப்படி ஆயுதங்கள் இடத்திலே கிடையாது என்றார். தோண்டி துருவி பார்ப்பதற்கு ஐநா மண்டலத்திலிருந்து ஆய்வாளர்கள் அறிவித்தார்கள். அவன் தேர்ந்து போய் பார்த்தான், எங்கேயுமே கிடையாது, ரிப்போர்ட் கொடுத்தான். இத்தனைக்கு பிறகு இல்லை, இன்னும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்க நாட்டினுடைய படைகளை அங்கே கொண்டு போய் குவித்து பாக்தாத்திலே சர்வாதிகாரம் இருக்கிறதா ஜனநாயகம் இருக்கிறதா அது வேறு விஷயம். நான் சர்வாதிகாரத்தை ஆதரிக்கவில்லை, சதாம் ஹுசேனுடைய நடவடிக்கைகளை நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் பாக்தாத் நாட்டினுடைய தலைவியை தீர்மானிக்க வேண்டியவர்கள் ஈரான் தேசத்தினுடைய அந்த மக்களே தவிர அமெரிக்கா காரணம். அது ஈராக்கை அழித்தார்கள். நம் கண்ணுதாவே சதாம் ஹுசேனை தூக்கிலே போட்டார்கள். இந்த கொடுமை அல்லவா? அங்குள்ள மக்களை கொண்டு குவித்து அந்த அரசை தூக்கி எறிந்து தங்கள் டாங்கிகளை கொண்டு போய் வீழ்த்தி விமானங்கள் மூலமாக குண்டுகளை வீழ்த்தி சதாம் ஹுசேனை கொண்டு வந்து இழிவான முறையிலே தூக்கிலே போட்டார். அது கூட தூக்குவரத்திலே உங்களோட கடைசி நிமிடத்திலே கூட காட்டுமாணித்தனமாக நடந்து கொண்டார். இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கொடுமைக்கு காரணமான நிமிட் போர்க்கப்பம் எண்ணத்தை ஈராக்கியர்களை கொண்டு குவித்த அமெரிக்க தேசத்தினுடைய அணு ஆயுத போர்க்கப்பம் இங்கே இந்திய கடலில், இந்துமா கடலில், வங்க கடலில், சென்னை துறைமுகத்துக்கு அருகே தண்ணி அடங்கியது என்று சொன்னால் அதை விட கேவலம் எதுவும் இருக்க முடியாது. இதோ வருகிறது 7வது கடற்படை சமந்து புலி வங்கதேச போரிலே பாகிஸ்தானுக்கு பக்கபலமாக வருகிறது என்று சொன்னபோது செவன் பிளீட் என்ற மொத்த பட்டாளத்தையும் அமெரிக்கா திரட்டி கொண்டு வந்தால் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று குரல் கொடுத்த இந்திரா காந்தி அம்மையாரையே இன்றைக்கு அங்கிருந்து வந்த நீர் கப்பலில் ஈராக்கியர்களை கொண்டு குவித்து விட்டு இங்கிருந்து பள்ளி வாசலை துப்புரவு செய்தார்கள் என்று நான் ஏற்பவர்களை முட்டாளர்கள் ஆக்குகின்ற வேலையில் ஈடுபட்டார்களே என்பதை அதன் கண் நல்ல கண் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த கடற்கரை ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல லட்சத்திர நட்சத்திர ஹோட்டல்களிலே கேளிக்கை செய்வதற்கு அவர்கள் தங்கள் நேரத்தை பயன்படுத்தினார். இதை அனுமதித்தது அரசல்லவா? மத்திய அரசல்லவா? மத்திய அரசு செய்யக்கூடாது. இந்த பகுதியுடைய வரக்கூடாது நிமிட் கப்பல் எங்கள் தமிழக எல்லைக்கு வரக்கூடாது. சொல்ல வேண்டியவர்கள் சொல்லவில்லை, எச்சரிக்க வேண்டியவர்கள் எச்சரிக்கவில்லை, மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டியவர்கள் தெரிவிக்கவில்லை. இதன் பிறகு என்ன ஆயிற்று? இந்த ஒப்பந்தத்தின்படி நமக்கு யுரேனியம் கிடைத்து வந்தார்கள். இந்த யுரேனியத்தினுடைய கழிவுப் பொருளிலே இருந்து பிளட்டோனியம் அது தயாரிக்கப்படுகிறது. அந்த பெட்ரோலியத்திலே இருந்து அணு ஆயுதத்துக்கு தேவையான பொருள் கிடைக்கிறது. அணு ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், நீ தயாரிக்க கூடாது. கழிவு பொருள் அனைத்தையும் எங்களுடைய கண்ட்ரோல் விட்டுறோம், நீ தயாரிக்க முடியாது. நமக்கு உத்தரவு போடுகிறது அமெரிக்கா. இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் 2006 அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஹவுஸ் இன்டர்நேஷனல் கமிட்டி சேர்மன் சர்வதேச உறவு குழுவினுடைய தலைவராக ஹென்றி ஜே ஹைட் என்பவர் வந்தார். அவருடைய பெயர் ஹென்றி ஜே ஹைட். அவன் ஹவுஸ் கமிட்டி சேர்மன். அவனுடைய தலைமையில் அவன் கொண்ட அறிக்கை தான் இந்த ஹை ஆக்ட். அவன் கொண்டு வந்த மசோதா, கொண்டு வந்த சட்டம் ஹை சட்டம். அவன் பெயரே சட்டம் ஆகிவிட்டது. ஹென்றி ஜே ஹைட் கொண்டு வந்த அந்த சட்டத்தை வைத்துதான் இப்ப பிரச்சனை. இந்த புத்தகத்திலே 17 பிரிவுகள் ஆங்கிலத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 53வது ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய 17 ஆட்சிகள் 17 பிரிவுகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த ஹைட் ஆக்ட் நம்மை கட்டுப்படுத்தாது என்று பிரதமர் சொல்கிறார், இந்திய தரப்பு பிரதமர் வச்சு சொல்கிறார், அது பச்சை போய் இந்த 123 ஒப்பந்தம் எல்லாவற்றையும் ஹைட் ஆக்ட் தான் கட்டுப்படுத்துகிறது. அதுக்காக தான் ஹென்றி ஹைடினுடைய பேரில் இந்த ஆக்ட் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டம். அதன்படி இந்தியாவுக்கு நான் கேட்டதெல்லாம் தருவார்கள். அவர் சொல்லலாம், 2006 ஆகஸ்ட் 17 இந்திய பிரதமர் கொஞ்சம் கை தொலைபேசிகளை நிறுத்துறீங்களா, 2006 ஆகஸ்ட் 17 இந்திய பிரதமர் பாராளுமன்றத்தில் சொன்னார், பெருமையான விஷயம் அவர் சொல்லுகிறார், we are proud of it. என்ன அமெரிக்கா நம்மை நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் என்று ரெகனைஸ் பண்ணிடுச்சு, நம்மை அணு ஆயுத நாடு என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டு விட்டது. அது உண்மையல்ல, அணு ஆயுத நாடு என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாக பிரதமர் நாடாளுமன்றத்திலே சொன்னார். ஆனால் அமெரிக்க தரப்பிலே இருந்து சொல்லப்படுவது, அமெரிக்காவுடைய விதிகளுக்கு இந்தியா கட்டுப்பட்டு அமெரிக்க அணு ஆயுத அமைப்புகளுடைய விதிகளுக்கு கட்டுப்படுவதோடு இந்த NPT நான் ப்ராலிபரேஷன் ட்ரீட்டியில் இருக்கக்கூடிய 45 நாடுகளுடைய விதிகளுக்கும் நாம் கட்டுப்பட்டால் தான் நம்மை அணு ஆயுத நாடாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பிரைம் மினிஸ்டர் சுட்டார் மிஸ்லீர் பாருங்கள், தவறான தகவலை தரக்கூடாது. இதனுடைய விளைவு என்னவென்றால், இதற்கு பிறகு நம்முடைய மாணவர்கள் எடுத்து வைத்ததைப் போல நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இதில் மிக கவனிக்க வேண்டிய கவலை வருகின்ற விஷயம் என்னவென்றால், அமெரிக்க அணு ஆயுத அமைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டுமல்ல, வருடந்தோறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுசக்தி திட்டங்கள் அனைத்தையும் அமெரிக்க அதிபர் கண்காணித்து விட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு வருடந்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். விக்டோரியா மகாராணியாருடைய டாக்டரை போல கலை அந்த காலத்தில் தராசோடு வந்து இந்தியா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளைக்காரனை பற்றி நான் பள்ளி பாடத்திலே படித்திருக்கிறேன். இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு பாடு கிணத்திலே போய் நான் குதித்து நம்மை அழிந்து கொள்வோம் என்ற நிலைக்கல்லவாக முடிவுக்கு வருகிறார்கள். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அவர்கள் தீர்மானிக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் பார்வையிட்டு வருடந்தோறும் அவன் அங்கே வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதுதான் சொன்னான். பொக்ரானிலே வாஜ்பாய் காலத்திலே திரும்பவும் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே முதலிலே அணு ஆயுதம் ஒரு பரிசோதனை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு டிஐஏ கண்களில் மண்ணை தூவப்பட்டு யாரும் எனக்கு கட்சி வித்தியாசமாக கிடையாது, எது உண்மையோ அதை பேசுவாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்திலே பொக்ரானிலே அணுசோதனை செய்யப்பட்ட போது இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், இந்த ஒப்பந்தத்தின்படி ஹைடாக்டின்படி நீங்கள் மீண்டும் அணு ஆயுத சோதனை செய்கிறீர்களா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணு உலை கருவிகள் அனைத்தையும் அமெரிக்கா திரும்ப எடுத்துக்கொள்ளும். அப்ப நம்மை கட்டுப்படுத்தி நம்முடைய கால்களுக்கும் கைகளுக்கும் நாமே விலகு கூட்டிக் கொள்வதா, விலகு கூட்டி சாவியை வாஷிங்டன் கையில் ஒப்படைப்பதா, இப்படி ஒரு பேர் ஆபத்து இதில் இருக்கிறது. எனவே நான் இந்த சூழ்நிலை 2007 ஜூலை மாதம் 17 18 19 என்பது 4 நாள் சியாட்டல்ல இந்தியாவில் இருந்து போல 2 பேர் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியோடும் நான் முன்பு கூறிய இந்த வெளிவகாரத்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிக்கலஸ் பர்ன்ஸோடு உட்கார்ந்து பேசினான். துணை ஜனாதிபதியா, அதாவது இங்கே ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ்ஷை விட மோசமான ஒரு கொலை டிக்சனியோடையும் நிக்கலஸ் பர்ன்ஸோடையும் உட்கார்ந்து பேசியது யார் என்று கேட்டால், இந்தியாவினுடைய சீஃப் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கிறார்கள், பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் எம்கே நாராயணன், இந்தியா வெளிவகார செயலாளர் சிவசங்கரமேனன், இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து 4 நாள் அவங்களோட பேசினாங்க. இவர்கள் பேசியதற்கு பிறகு இந்தியா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டது என்று அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். நீங்கள் திரும்பவும் கவனிக்கணும், வியட்நாமிலே இந்தியா செய்த துரோகம் அமெரிக்காவுக்கு கண்காணியாக சேர்ந்து ஆதரவு கொடுத்ததற்கு பிறகு திரும்பவும் பிரச்சனை வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய அணுசக்தி கமிஷனுடைய தலைவர் அனில் கரோல்கர் ரொம்ப கவனிக்கணும். இஸ் நாட் எ பாலிட்டிஷியன். அவர் லெப்ட் பார்ட்டியோ சிபிஐயோ சிபிஎம் கிடையாது. அவர் இந்திய அணுசக்தி கமிஷனுடைய தலைவர் அனில் கரோல்கர். அவர் சொல்றார், ஹைட் ஆக்ட் வந்து அமெரிக்கா கால சட்டம், நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை, இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று 2007 ஜனவரி 17 தேதி என்று இந்திய அகாமிக தலைவர் சொல்லியிருக்கிறார். இந்தியன் அகாமிக தலைவர் வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் நிச்சய பிரச்சனை மீண்டு வருகிறது. இதற்கு முன்னால் வியட்நாம இதே பிரச்சனைக்கு தானே ஆறு போட்டுப்பட்டாங்க. திரும்பவும் மறுபடியும் டேவிட் பல்போர்ட் சொல்லுங்க, டேவிட் பல்போர்ட் இப்போ இந்த ஜனவரி 2007 ஜனவரி 25 யார் இந்தியாவில் இருக்கிற அமெரிக்க தூதர், நீங்கள் இந்தியா ஈரான் பிரச்சனையில் அமெரிக்காவை ஆதரித்துத்தான் ஓட்டு போட வேண்டும், ஓட்டு போடும் என்ன அகந்தையோடு சொன்னார். அதே மாதிரி பிப்ரவரி 4 தேதி இந்தியா மீண்டும் அமெரிக்காவை ஆதரித்துத்தான் ஓட்டு போட்டது. இந்தியாவினுடைய இறையாண்மை கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த அதிகாரிகள் இவர்கள் எல்லா பிரச்சனைகளிலுமே வெளிவகாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்திய அரசுக்கு கேடு விளைவித்து வருகிறார்கள். அதிகாரிகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லாவிடில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் இருக்கக்கூடிய இந்திய தூதர் ரோனன்சன் ஹெட்லஸ் சிக்கன் தலை இல்லாத கோழிகள் கூப்பிட தலையை அறுத்துட்டா கோழி, இப்ப கோழி அறுத்த கிராமத்திலையும் தெரியும், அதாவது கோழி தலையை அறுத்த உடனே கொஞ்ச நேரம் துளிக்கே வேணும். அது மாதிரி சொல்ற ஹெட்லஸ் சிக்கன் தலை அறுத்த கோழி மாதிரி இந்தியாவில் எல்லாரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் ஜெயிச்சு இவங்க பிரிவேஜ் கேட்டாங்க வந்தது இருக்க முடிஞ்சு போச்சா. இந்த நாட்டிலே இருந்து சென்ற தூதர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் பத்திரிகையாளர்களையும் இப்படி இழிவுபடுத்தி பேசுறதுக்கு என்ன தண்டனை? அடுத்த நிமிஷம் அந்த அடுத்த நிமிடத்தில் அவர் பதவி நிச்சயம் செய்யப்பட்டு டெல்லிக்கு வரவழைத்து அண்ணா அவர்கள் ஜப்பானுக்கு சென்றார்கள். அப்பொழுது காங்கிரஸை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை எதிர்த்து இயக்கம் அதை போர்க்களத்தில் இருக்கிறது. அப்பொழுது கேட்கிறார்கள், இந்தியாவுக்கு போராட்டம் இருக்கிறது, நெருப்பாக எழுந்ததே அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள் என்று அண்ணா சொன்னார். உங்கள் நாட்டிலே எரிமலைகள் ஏராளம் இருக்கின்றது, அந்த எரிமலைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை போல எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் சமாளித்துக்கொள்வோம். அடுத்து அமெரிக்காவுக்கு அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், இங்கே தேர்தல் நடக்கிறது, யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யார் ஜனாதிபதியாக வந்தால் இந்தியாவுக்கு நல்லதோ அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும். அதாவது வெளியிடத்துக்கு போனாலும் கூட ஒரு மாபெரும் தலைவர் மலேசியாவுக்கு சென்றார், இந்த மண்ணுக்கு விசுவாசமாக வாழுங்கள் மக்களே, இந்த மக்கள் நலனை பாதுகாத்து சொன்னார். ஒரு தூதர் இந்த மாதிரி வாஷிங்டனிலே போய் சொல்லக்கூடிய தைரியம் எப்படி வந்தது? இதே நபர்கள் தான் இந்த ரொனன்சன், இன்றைக்கு உயிரோடு இல்லாத டிக்ஷித், அதே போல இந்தியாவுடைய தூதராக பக்கத்து நாட்டுக்கு போற பழைய பார்த்தசாரதி அல்ல, அண்ணாவின் நண்பரான அந்த பார்த்தசாரதி அல்ல, அவர் உயர்ந்த மனிதர், உயரத்தில் மட்டுமல்ல ஈழ தமிழர்களுக்கும் நல்ல நீதியை கிடைப்பதற்கு பாடுபட்ட இந்திரா காந்தி நம்பிக்கை பெற்ற மனிதர். அதுக்கு பிறகு ஒரு இன்டர்நேஷனல் கார்டு மாதிரி இன்னொரு ஜி பார்த்தசாரதி, இந்த பார்த்தசாரதி தீட்சித்து இந்த ரோனன்சன் இந்த டீம் தான் சேர்ந்து அவர்கள் தவறான பாதையை காட்டினார்கள். இன்னைக்கு இறையாண்மை பற்றி பேசுகிறோம். அன்புக்குரிய தோழர்களே, நல்லவன் அவர்கள் இருக்கிற காரணத்தை நான் சொல்கிறேன், இந்திய கடல் எல்லைக்குள் நமது வங்க கடலில் நம் எல்லையில் சர்வதேச கடல்ல கண்ணிவெடியை போட்டு வச்சிருக்கிறான். யார்? சிங்களத்துக்காக. இந்த கண்ணிவெடியை போட்டது இந்தியாவின் இறையாண்மைக்கு இழுக்கணவா? நான் முன்பு கூறிய இந்த மாதிரி அதிகாரிகள் தான் பிரதமருக்கும் மற்றவர்களுக்கும் தவறான தகவல்களை கொடுப்பது மட்டுமல்ல, தவறான பாதுகாப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு கேடு விளைவிப்பது இவர்கள். நம்முடைய கடல்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்முடைய நம்முடைய கடலை ஒட்டியிருக்கக்கூடிய சர்வதேச கடல்ல கண்ணிவெளியை போட்டுவிட்டு இந்திய கடற்படை இலங்கை கடற்படை சொல்றாங்க. இந்த பந்தீரால் தமிழக மீனவர்களே இந்த கண்ணிவெளியிலிருந்து உங்கள் படகுகள் வெடித்து செத்து போவீர்கள். சூடு துரண மான ரோட்டம் எதுவுமே இந்தியாவுக்கு கிடையாது. நாடு கேட்கிறது, மக்கள் கேட்கிறார்கள், எதுதான் இந்த கேள்விகளை. ஆகவே இந்த பிரச்சனையில் எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த ஒப்பந்தம் போடப்படக்கூடாது, அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் கூடாது. அப்படியானால் நாம் எப்படி மின்சாரத்தை உட்புகிறது? அழகாக சொன்னாரே, நாட்டு சம்பந்த புள்ளிவரம் போட்டு சொன்னாரே, நம்முடைய ராதா எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து நம்மளே முடியாது. 1993 வருடம் செப்டம்பர் 20 தேதி இடையே திரிகரிப்பட்டாலே இருந்து PSLV-D1 என்ற ராக்கெட்டை அனுப்பினார்கள். விண்ணில் தீர் பாய்ந்து வெற்றி பெற முடியாமல் கீழே மண்ணில் விழுந்தது. இந்தியா விண்வெளி பயணத்திலே தோற்று போனது என்றார்கள். அப்படி தோற்று போனது என்று சொன்னாலும் கூட அப்படி தீரி பாய்ந்த விண்கலம் மேலே செல்லாமல் மண்ணுக்கு வந்தது. அதற்கு பிறகு 12 முறை அனுப்பியிருக்கிறோம் ராக்கெட், 12 தடவை வெற்றிகரமாக. 13வது தடவையாகத்தான் காட்டோ கிராட்டோ என்று சொல்லக்கூடிய இப்பொழுது அறிந்திருக்கக்கூடிய PSLV ஒரே நேரத்தில் இத்தனை ஏவுகள், இந்த இத்தனை செயற்கை கோடுகளையும் சேர்த்து வைத்து அனுப்பக்கூடிய ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அது இந்திய விஞ்ஞானிகள் இருப்பது என்று மாதவன் நாயர் பெருமையோடு சொல்கிறாரே, நம்மால முடியாதா? இங்கு கிடைப்பது ஏராளமான தோரியம், அதில் இருந்து அணுசக்தியை தயாரிக்க முடியும். இவரிடம் கையாள வேண்டிய அவசியம் அவங்க கிடையாது. இங்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது. நிலவுக்கே நம்முடைய மனிதர்களை அனுப்பி வைக்க முடியும் என்று மாதவன் நாயர் உண்டானால் சொல்லியிருக்கிறார். எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த ஒப்பந்தம் கூடாது. எவருக்கும் இந்த எண்ணம் வரக்கூடாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தெரியல யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, 100 கோடி மக்களின் 110 கோடி மக்களினுடைய உரிமையை அடங்கவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட நூல் வெளியிடப்படுகிற இடங்களிலே ஏற்படும் விவாதங்களும் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன், விரும்புகிறேன். அந்த விதத்தில் இந்த நூல் அந்த பணியை செய்திருக்கிறது. ஒரே ஒரு கருத்து, செர்னோபிலை பற்றி சொன்னார்கள் அருமை சகோதரர்களே. செர்னோபில் விபத்தை பற்றி சொன்னார்கள், சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட விபத்து, பிறக்கிற குழந்தைகள் ஊனமற்ற குழந்தைகளாக இன்னும் பல தலைமுறைகள் அழிந்து போகுமோ, ஹிரோஷிமா நாகசாகியிலே ஏற்பட்ட பேரழிவை போல செர்னோபிலும் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்கிறார்களே, அதே போலத்தான் அங்கே திரிமை ஐலண்ட். அந்த திரிமை ஐலண்ட் என்கிறக்கூடிய அந்த இடத்திலே இருந்த அணு உதவி கசிவு ஏற்பட்டு மூடியிருக்கிறார்கள். இன்னும் அதில் இருந்து கசிவு வந்து கொண்டே இருக்கிறது சொல்கிறார். 1988 வருடம் இந்திய நாடாளுமன்றத்தில் நான் என் கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். அதை பல பேர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். நான் என் மனதுக்கு பட்டது ஏனென்றால், நெத்திக்கண்ணை காட்டினாலும் குற்றம்னா குற்றம் என்று சொல்வேன் என்ற புலவருடைய மண்ணில் இருந்தவராக போயிருக்கோம். அதனால் நான் சொன்னேன், நம் தலைக்கு மேலே பேராபத்தை எவனை என் வரவழைக்கிறீர்கள் தென்னாட்டுக்கு. நான் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தம் கூடாது, கூடங்குளம் அணுகுலை ஒப்பந்தம் கூடாது என்பதே கருத்து.
நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.